நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நேயர்களே, இப்போ வந்து நம்ம திருச்சியிலேருந்து வந்திருக்கிற ஒரு விவசாயியை சந்திக்க போகிறோம். இவங்க நெல், வாழை, பயிர் வகைகள் இப்படி மாற்றி மாற்றி பயிர் செஞ்சிட்ருக்காங்க. அவங்களுடைய அனுபவங்கள், அவங்க நிலம் எப்படி இருக்குது, தண்ணி வசதிகள் எப்படி இருக்குது, அவங்க ஏன் இந்த முறைகள் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு நிறைய விவரங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார்.
வணக்கங்க. நேயர்களுக்கும் நிலையத்தாருக்கும் வணக்கங்க. என் பேர் சின்னதுரைங்க. நான் திருச்சி பக்கத்தில் ஒரு 15 கிலோமீட்டரில் நங்கவரம்னு ஒரு கிராமத்துலேருந்து வரேனுங்க. விவசாயத்தில் வந்து அதிகப்படியான டெக்னாலஜியை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவும், பல்வேறு தொழில்நுட்பங்களை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான் நவீன முறையில் விவசாயங்கள் ஈடுபடணுங்கிற ஒரே ஆர்வத்தில் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய TNU நடத்தக்கூடிய PF டெக்ங்கிற ஒரு 3 ஆண்டு கால பட்டப்படிப்புக்காக நான் வந்து இங்கே 3வது ஆண்டாக படிச்சுட்டு இருக்கேங்க. எங்களுடைய அனுபவங்களை நேயர்களுக்கும் பகிர்ந்து கொள்ள ரொம்ப சந்தோஷப்படுறேங்க.
இப்போது நீங்கள் வந்து திருச்சி அப்படின்னு சொல்லும்போதே காவேரி பாசன பகுதியில் தான் வருவீங்க. அப்போது நெல், கரும்பு, வாழை இதெல்லாமே சாகுபடி பண்ணுவீங்க இல்லைங்களா?
ஆமாங்க. எங்கள் ஊர் முழுக்க முழுக்க காவேரி பாசனத்தை நம்பி தாங்க இருக்குது. புது கட்டளை வாய்க்கால் அப்படிங்கிற ஒரு பாசனம் தான் எங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க விவசாயத்துக்கு பயன்படுதுங்க. காவேரியில் தண்ணி வரல அப்படின்னா எங்களுடைய காடுகள்லாம் முழுக்க வந்து எதுவுமே மானாவாரி பயிர் கூட தகுதியற்று அது வறண்டு போயிருங்க. ஏன்னா அந்த என்னுடைய மண்வாகு மானாவாரி பயிர் செய்வதற்கு எந்த வகையிலுமே உகந்ததாக இல்லை. காவேரியில் தண்ணி வந்தால் மட்டும்தான் நாங்கள் விவசாயம் பண்ண முடியுங்க. பொதுவாக வந்துங்க எங்களுடைய மண் கொஞ்சம் சரல கடந்த மண், அதனால் வந்துங்க வாழை, நெல் போடுறப்போ கட்டாயம் வந்து உளுந்தோ அல்லது பச்சை பயிரோ நாங்கள் போடுவோங்க. வாழை போட்டுட்டு அழிச்சிட்டு அடுத்த வருஷம் கட்டாயம் நாங்கள் நெல்லுக்கு தான் போயாகணும். நெல் போட்ட பிறகு நெல் அறுவடைக்கு முன்னாடி ஒரு 5 நாளைக்கு முன்னாடி உளுந்து தெளித்து விட்டு அது ஒரு 2 இலை வர்றபோது நாங்கள் பொதுவாக அறுவடை பண்ணுவோங்க. எங்களுக்கு வந்து நெல்லில் வந்து எதுவும் பாதிப்பு ஏற்பட்டால் கூட, மகசூலில் வந்து வித்தியாசம் ஏற்பட்டால் கூட எங்களுக்கு வந்து உளுந்து வந்து நல்லபடியாக கை கொடுக்குதுங்க. உளுந்துக்கு வந்து நாங்கள் பொதுவாக வந்து எந்தவித பராமரிப்பு, பூச்சி மருந்து தெளிக்கிறதோ எதுவுமே கிடையாதுங்க. ஓரளவு வந்து அந்த பட்டம் வந்து நெல் அறுவடைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பட்டங்கிறதுனால நல்லா வந்துடுதுங்க. அதனால் உளுந்து வந்து ரொம்ப கை கொடுக்குதுங்க. சுற்று வட்டாரத்தில் வந்து நாங்கள் வந்து நினச்ச பயிரை பண்ண முடியாததுக்கு காரணம் எங்களுடைய நில அமைப்புகள் வந்து நாங்கள் வாழை போடணும் அப்படின்னா எல்லோரும் வாழை போட்டால் தான் நாங்கள் வாழை போட முடியுங்க. எல்லாரும் நெல் போடுறப்போ நாங்கள் வந்து நெல் தாங்க போட்டாகணும். இல்லாட்டி தண்ணி வந்து வாழைக்கு பாய்ச்சிற தண்ணி வந்து எங்களுக்கு வந்து கிடைக்காமல் போகுங்க. நெல்லுக்கு பாய்ச்சிற தண்ணி வந்து வாழைக்கு கிடங்குக்கு போகிறதுனால எங்களால் வந்து பக்கத்து வயலில் வாழைன்னா எங்களால் வந்து நெல் போட்டுட்ருக்க முடியாது. பொதுவாக வந்து எங்கள் ஏரியாவில் இந்த வருஷம் வந்து வாழைன்னா வாழை தாங்க போடுறாங்க. வாழை இன்னும் படுத்துக்கிட்டிங்கன்னா பொதுவாக வந்து நேந்திரம் தானுங்க எங்கள் ஏரியாவில் ரொம்ப ஃபேமஸுங்க. தேசிய வாழை ஆராய்ச்சி நிலையம் கூட எங்கள் ஊரில் தான் இருக்குதுங்க. எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய நேந்திரன் முழுக்க வந்து 100% வந்து கேரளா வியாபாரிகள் வந்து வயல்லே வந்து இடம் வச்சு வாங்கிட்டு போயிடுறாங்க. அதனால் வாழை வருதுங்க. நேந்திரன் வந்து மருதாம்பு விட முடியாதுங்க. அதுவும் ரெண்டாவது வந்து காவேரி தண்ணியை வந்து 12 மாதம் எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது. இருக்க வாழையில் வந்து நேந்திரனுடைய வயசு கம்மிங்கிறதுனாலையும், காவேரியை நம்பியே நாங்கள் வந்து விவசாயம் பண்ணுறதுனாலையும் நேந்திரன் வாழையும் நெல்லும் வருஷம் வருஷம் மாறி மாறி நாங்கள் பயிர் செஞ்சுக்கிட்டுருக்கோங்க.
இப்போ உங்கள் பகுதியில் இருக்க அந்த மண் தண்ணீர் அதனுடைய வளத்துக்கு தகுந்த மாதிரி நெல்லும் வாழையில் நேந்திரன் ரகமும் சாகுபடி பண்ணுறதா சொன்னீங்க. இப்போது சாதாரணமாக நேந்திரன் வாழை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னாக்க அதில் என்னென்ன முறைகள், அதாவது எப்போ நீங்கள் நடுவீங்க, கிழங்கு போடுவீங்க, காற்று வரும் இல்லைங்களா, ஆடி மாதம் காற்று வந்துச்சுனாக்கா நமக்கு அது ஒரு பாதிப்பு வந்துடும், அதையெல்லாம் அனுசரித்து தான் போடுவீங்க இல்லைங்களா, அந்த சாகுபடி முறைகள் பற்றி சொல்லுங்கள்.
எங்கள் ஏரியாவில் வந்து கண்ணு ஊண்டி இப்போ கிட்டத்தட்ட 2 மாதம் ஆயிடுச்சுங்க. இந்த ஆடி மாதத்துலலாம் வந்து 2 மாதம் மட்டும் 2 இலை விட்டுருச்சுங்க வாழையெல்லாம். இப்போ போட்டால் தான், முதல்ல போட்ட கன்று வந்து ஏதோ உயிர் தண்ணி போட்டு மேலால் வந்து அதை உயிரை காப்பாற்றிக்கிட்டு இருந்தோம்னா, இப்போ காவேரியில் தண்ணி வந்த பிறகு கிடங்கு வெட்டி கொஞ்சம் ஆழப்படுத்தி டக்குன்னு வாழை வந்து ஒரு கொத்து கொத்தி விட்டோம்னா வேகமாக பிடிக்குங்க. தண்ணி வர்றதுக்கு முன்னாடி 2 மாதம் நாங்கள் வந்து வேறு ஏதாவது அந்த ஈரப்பாசையை வச்சுக்கிட்டு நாங்கள் ஓட்டினா தாங்க நாங்கள் வந்து வாழையை எடுக்க முடியும். தண்ணி வந்த பிறகு போட்டாக்க எங்களுக்கு வந்து பருவம் கட்டாதுங்க. அதனால இந்த மெத்தடில் தான் நாங்கள் வந்து வாழை போட்டுட்ருக்கோங்க. பொதுவாக நேந்திரனை பொறுத்த வரைக்கும் இடைவெளி கம்மியாக இருந்தாலே போதுங்க. 6-7 வைப்பாங்க, அல்லது அந்த மண்ணுடைய தரத்தை பொறுத்து கிட்டத்தட்ட வயலுக்கு வயல் மாறுங்க. எங்கள் வயல்லே 4 ஏக்கர்னாக்கா ஒரு 2 ஏக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு வளம் இருக்கும், ஒரு 1 ஏக்கர் கொஞ்சம் வளம் கம்மியாக இருக்குங்க. அதனால் வந்து குறைஞ்சது வந்து 6-7, 6-6 இப்படி போடுவாங்க. குறைஞ்சது ஒரு 1100-1200 கட்டை வந்து ஏக்கருக்கு நாங்கள் வைக்கிறோங்க. வயசு கம்மியாக இருக்கிறதுனால சீக்கிரம் வந்துடுதுங்க, மருதாம்பு எங்களது விட முடியாதுங்க. ஓரளவுக்கு வந்து எங்களுடைய வாழை வந்து மற்ற பகுதியில் விளையிற வாழைகளை விட எங்களது கொஞ்சம் ரேட்டும் நல்லா கிடைக்குங்க. ஆனால் போன வருஷம் வந்து எங்களுக்கு கடைசி நேரத்தில் வந்து தார் ஈன்ற போது தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டதுனால எங்களுக்கு வாழை ஈன்னு வெட்டுக்கு வர்றதும் 1 மாதம் காலதாமதமாகி போச்சுங்க. ரெண்டாவது வந்து எடையும் குறைஞ்சி போச்சுங்க. இப்போ 12 கிலோ வரக்கூடிய வாழை வந்து 10 கிலோ வட்டுறதே பெரிய விஷயமாகி போச்சுங்க. 8-7 கிலோலாம் போய் எங்களுக்கு வந்து வாழையில் வந்து போன முறை வந்து ரொம்ப அடி வாங்கிடுச்சுங்க. இந்த வருஷம் நாங்கள் வாழை போடல, நாங்கள் நெல் தானுங்க போட போகிறோம்.
இப்போது வந்து நேந்திரன் வந்து 10 மாதம் பயிர் இல்லைங்களா? இப்போ இங்கே கோயம்புத்தூர்லலாம் சாகுபடி பண்ணுறது என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, கேரளாவில் ஓணம் அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் வரும்போது அவங்களுக்கு நல்ல ரேட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமை கணக்கு பண்ணி போடுறாங்க. இப்போ நீங்கள் வந்து எந்த சமயத்தில் போடுவீங்க, எந்த சமயத்தில் வெட்டுவீங்க?
பொதுவாக வந்து கோயம்புத்தூர் அந்த சரௌண்டிங்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா பெரும்பாலும் வந்து கிணத்தையும் போரையும் நிலத்தடி நீரை நம்பி இங்கே விவசாயம் செய்கிறதுனால மழைகள் ஓரளவு கிடச்சிருச்சுனாக்கா கீழே நீர்மட்டம் கொஞ்சம் உயர்ந்துருது, அவர்கள் நினைத்த போது வந்து மழையை வச்சுட்டு அவங்களால் வந்து விவசாயம் பண்ண முடியுங்க. ஆனால் எங்களுக்கு அது மாதிரி பண்ண முடியாதுங்க. எங்களுக்கு வந்து கிணத்து பாசனமும் கிடையாது, போரும் கிடையாதுங்க. முழுக்க வந்து ஆற்று பாசனத்தை மட்டுமே நம்பி இருக்கிறதுனால இந்த பட்டோங்கிறதுல வந்து எங்களுக்கு வந்து இந்த காவேரி தண்ணீர் எப்போ திறந்து விடுவாங்களோ அந்த ஜூன்லேருந்து ஜூலைக்குள்ளே என்ன தேதியில் வருமோ அதுக்கு முன்னாடி 2 மாதத்துக்கு முன்னாடி கண்ணு உண்ணா மட்டும்தாங்க எங்களால் வாழையை காப்பாற்ற முடியும். நாங்கள் வந்து மார்க்கெட்டை பேஸ் பண்ணி நுமோணம் அந்த மாதிரியான கேரளாவுடைய பண்டிகையை வச்சு எங்களால் பண்ண முடியாதுங்க. ஏன்னா எங்களுடைய விவசாய முறைங்கிறது முழுக்க முழுக்க காவேரியை நம்பி இருக்கிறதுனால எங்களால் வந்து சீசனை நம்பி விவசாயம் பண்ண முடியாதுங்க.
சரிங்க, இப்போ வாழைக்கு வந்து 8வது மாதம் என்ன உரம் கொடுப்பீங்க? நீங்கள் வந்து பாசனம் நீர்ப்பாசனம்லாம் இப்போ சாதாரணமாக நீங்கள் சொன்னீங்க வந்து காவேரி ஆற்றுல தண்ணீர் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் இதை போட முடியும் அப்படின்னு. இப்போ சொட்டு நீர் பாசனம்லாம் அமைக்கிறீங்களா, எப்படிங்க?
சொட்டு நீர் பாசனம் தெளிப்பு நீர் பாசனம் இதுக்கெல்லாம் வந்து எங்கள் பகுதியில் வாய்ப்பே இல்லைங்க. முழுக்க வந்து காவேரி நம்பி இருக்கிறதுனால வந்து நீராதாரத்தில் வந்து பாய்ச்சல் முறையில் மட்டும்தானுங்க நாங்கள் விவசாயம் பண்ண முடியும். கிடங்கில் தான் பாசனம் செஞ்சாகணுங்க, கிடங்கு எடுத்தே ஆகணுங்க. மழை வர்றபோதும் காவேரியில் நல்ல தண்ணி நல்லா வர்றபோதும் பக்கத்தில் வந்து வேறு பயிர்கள் நெல் இந்த மாதிரிலாம் வர்றபோது தண்ணியை தேக்கி வச்சு விவசாயம் பண்ணுற போது வாழையை வந்து நம்ம வந்து ஒரு மேட்டு பாசனம் பண்ண முடியாதுங்க. கிடங்கு வந்து வெட்டித்தாங்க நாங்கள் வந்து விவசாயம் பண்ணி ஆகணும். பொதுவாக வந்து 3 முறை வந்து கிடங்கு ஓட்டுவோங்க, 3 முறை கொத்து வருங்க, கொத்து 3 முறை வரும், 3 முறை வெட்டுற மாதிரி வருங்க. இடையில வந்து அப்பைக்கப்போ வந்து இடக்கண்ணு வெட்டி விடுறது அதெல்லாம் வந்து ரொட்டீனாக நடக்குங்க. வாழைக்கு குறைஞ்சபட்சமாக 3 முறை நாங்கள் வந்து உரம் வச்சுடுறோங்க. இந்த யூனிவர்சிட்டியில் வந்து படிக்கிற போதும் முன்னோடி விவசாயிகளுடைய நிகழ்ச்சிகள் அவர்களுடைய அனுபவங்கள்லாம் கேட்குற போதும் எங்களுக்கும் ஆசையாக தாங்க இருக்குது. முழுமையாக வந்து நாமளும் வந்து இயற்கை விவசாயம் பண்ண மாட்டோமானும் அதற்கான வாய்ப்புகள் அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தில் எங்களுக்கு வந்து இன்னும் தெளிவு இல்லாமல் இருக்குங்க. ஏன்னா பக்கத்தில் சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவர்கள் அவர்கள் பாசிய நீர் அவர்களுக்கு உரம் வச்சுட்டு அவங்க பூச்சி மருந்து அடிச்சுட்டு அந்த வயலில் நீர் கட்டிட்டு திரும்ப வடிய விடுற நீரை நாங்கள் பாய்ச்சிற போது எங்களால் வந்து முழுமையான இயற்கை விவசாயி அப்படின்னு எங்களை நாங்கள் சொல்லிக்க முடியலைங்க. முடிஞ்ச வரைக்கும் நாங்களும் வந்து இப்போ இந்த 3 ஆண்டுகளாக படித்த பிறகு நாங்கள் முழுக்க வர முடியாட்டியும் கூட ரசாயன உரங்களை குறைச்சிட்டு இயற்கை உரங்கள் கொஞ்சம் தேடி பிடிச்சி தான் கொஞ்சம் குப்பை குளங்கள் வச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அது இல்லாமல் இந்த அமிர்தக்கரசல் பஞ்சக்கவியம் இதெல்லாம் வந்து எங்களால் வந்து ட்ரிப்பில் கொடுக்க முடியாட்டி கூட மரத்து கண்ணு ஊற்றுறோங்க. பாசனத்தில் கொடுக்கறத விட கண்ணுக்கும் கொஞ்சம் ஊற்றி பந்துக்கிட்டு தாங்க வர்றோம். கொஞ்சம் புண்ணாக்கு அது மாதிரியான விஷயங்கள்லையும் நாங்கள் கொடுத்துக்கிட்டு தாங்க வர்றோம். கொஞ்சம் எங்களை பார்த்து மற்ற விவசாயிகளும் கொஞ்சம் யோசிக்கிறாங்க, என்ன நீங்கள் வித்தியாசமாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்களுக்கு நாங்களும் இயற்கை விவசாயம்னா எப்படி இருக்கும், ரசாயன உரங்கள்னால என்னென்னலாம் ஆகுது, பாதிப்பெல்லாம் ஆயிருக்கு அப்படிங்கிறத பற்றியும் நிலத்தை வந்து வளமாக வச்சுக்கிறதுக்கு வந்து பண்டைய முறையில் வந்து இயற்கை விவசாயம் குப்பை குளங்களை அடிக்கிறது அப்புறம் பாசன நீரில் வந்து பஞ்சகவியம் அமிர்தக்கரசல் இந்த மாதிரி விஷயங்களை வந்து செலுத்துறது மூலியமாக வாழையும் நல்லா தெளிவாக கொண்டு வர முடியும். பழங்கள் வந்து ருசியாகவும் எடை கூடுதலாகவும் லாபம் அதிகமாகவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நாங்களே ஒரு முன்னோடியாக விவசாயமாக இருக்கணுங்கிறதுக்காக அதற்கான முறைகளை கையாண்டுக்கிட்டு வர்றோங்க. எங்களால் இன்னும் முழுசாக மாற முடியலைங்க. எங்களை சுற்றி இருக்கக்கூடிய கொஞ்சம் பேராவது மாறிட்டாங்கனாக்கா நாங்களும் அதற்கான முயற்சியாக கண்டிப்பாக எடுப்போங்க. நாங்களும் ஒரு காலத்தில் நிச்சயமாக முழு இயற்கை விவசாயி அப்படிங்கிற பேர் எடுப்போங்கிற நம்பிக்கை எங்களுக்கு நிச்சயமாக உண்டுங்க.
நல்லா சொன்னீங்க, அதாவது உங்களுடைய அந்த பகுதிக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுடைய முறைகள் வேளாண்மை முறைகளை அமைச்சிக்க முடியுது. இயற்கை வேளாண்மையும் கூட முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க. அந்த முயற்சிகளுக்காக எங்கள் பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறோங்க. இப்போ உங்கள் பகுதியில் வாழையில் ஏதாவது பூச்சிகளோ நோய் தாக்குதலோ அந்த மாதிரி இருக்குதுங்களா?
மித்த பகுதியில் இருக்கக்கூடிய வாழை விவசாயத்தை போட்டி போடுற போது வந்துங்க எங்களுக்கு குறவுன்னு சொல்லணும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மித்த பகுதியில் வந்து வாழை சரி செஞ்சு மருதாம் போடுறாங்க. அப்போ வந்து நீண்ட காலமாக வந்து வாழையே அந்த மண்ணில் இருக்கிற போது அந்த மண்ணில் வந்து நெமட்டோடுன்னு சொல்கிறாங்களே நுட்புழு, அந்த மாதிரி விஷயங்கள் தாக்குவதற்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுங்க. ரெண்டாவது, ஒரே பயிரை வந்து திரும்ப கண்டினியூஸாக ஒரு 2 ஆண்டுகளுக்கு இருக்கிற போது, பூவன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 12 மாதம் இருக்குதுனாக்கா 2 வருஷம் ஆகிடுது. அப்போ வந்து நோய் தாக்குதல் அதிகமாகுது, மண்ணில் இருக்கக்கூடிய சத்து குறைஞ்சிருதுங்க. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் 10 மாதம் விளைஞ்சவுடனே வாழையை அழித்து திரும்ப உழவு ஓட்டிடுறதுனால கீழே இருக்கக்கூடிய நோய் கிருமிகள் கம்மியாயிருதுங்க. குறிப்பாக வந்து நுட்புழு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கம்மியாயிருதுங்க. வாடல் நோய் வருவது சாதாரணங்க. ரெண்டாவது, கொஞ்சம் தண்ணி பிரச்சனை வரபோது, கொஞ்சம் வறட்சி ஏற்படுற போது தவிர்க்க முடியலைங்க. அது தண்ணி பாசனத்தில் மட்டும்தான் சரி பண்ண முடியுங்க. முடிக்கொத்து நோய் அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஓரளவுக்கு நாங்கள் கட்டுக்குள் கொண்டு வந்துடுறோங்க, அதுவும் இயற்கை முறையிலே கொண்டு வந்துடுறோங்க. ரெண்டாவது, கிழங்குல வந்து தேர்வு செஞ்சு நடுற போதே நாங்கள் இப்போ வந்து நாங்கள் இதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிட்டதுனால வந்து விதை நேர்த்தி நாங்கள் செய்கிறது மித்தவங்களும் இப்போ வந்து எங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. போன ஆண்டுகளே இதை நாங்கள் துவங்கிட்டோம். இந்த ஆண்டு நாங்கள் வாழைப்போல நெல் போட்டிருக்கோம். இந்த நெல் அறுத்து உளுந்து போட்டு எடுத்த பிறகு திரும்ப வாழைக்கு தான் போவோம். அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் எங்களோட சேர்ந்து விவசாயம் பண்ணுறதுக்கு நிறையா எங்கள் சுற்றி இருக்கவங்கெல்லாம் இந்த விதை நேர்த்தியும் அந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப வித்தியாசமாக பார்க்குறாங்க. கண்டிப்பாக மாறுவோங்க. எங்களுடைய மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு தாங்க இருக்காங்க.
சரிங்க, இந்த வருஷம் நெல் போட்டிருக்கிறதா சொன்னீங்க, இப்போ நெல்லில் பொதுவாக என்ன ரகம் போடுவீங்க?
பொதுவாக வந்துங்க எங்கள் ஏரியாவில் அதிகபட்சமாக வந்து ஆந்திரா பொன்னியும் கர்நாடகா பொன்னியும் மட்டும்தாங்க போடுறாங்க. ஏதோ ஒரு 10% தான் வெள்ளை பொன்னி போட்டுக்கிட்டு இருக்காங்க. வேறு எதுவும் இந்த கோ 43 இந்த மாதிரி விஷயங்கள் அங்கே போடுறது இல்லைங்க. ஏன்னா எல்லாமே வந்து இது மணிக்கிறா எங்களுடைய மண் வளத்துக்கு வந்து சன்னரக நெல் வந்து நல்லா விளையிறதுனால 90% வந்து ஒன்றும் ஆந்திரா பொன்னி அல்லது கர்நாடக பொன்னி இது ரெண்டும் மாறி மாறி தாங்க போடுவாங்க. மாறி மாறிங்கிறத விட ஒரு 10 பேர் அந்த பொன்னி கர்நாடக பொன்னி போடுவாங்க, ஒரு 10 பேர் வந்து ஆந்திரா பொன்னி போடுவாங்க, சிலர் மட்டும் இன்னும் வந்து கொஞ்சம் வெள்ளை பொன்னி போட்டுட்ருக்காங்க. மற்றபடி குறுகிய கால நெற்பயிருங்கிறது ரொம்ப குறவு தானுங்க எங்கள் பகுதியில்.
இப்போ முன்னாடியெல்லாம் தண்ணி நிறையா இருக்கும்போது குருவை, தாளடி இல்லைன்னா சம்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இது போடுவீங்க இல்லைங்களா? இப்போ வந்து சமீப காலத்தில் அந்த நிலைமை எப்படி இருக்குங்க?
நீங்கள் சொல்கிறது உண்மைதானுங்க. சம்பா, குருவை இதெல்லாம் வந்து இப்போ போகிறதுக்கு வந்து அதற்கான விதைகள் போக்குவரத்தில் வந்து நிறையா அதெல்லாம் இழந்துட்டதுனால ஒரு முறையுமே நாங்கள் பயிர் செய்கிற போது கடையில் போய் இதைத்தான் வாங்கி போட வேண்டிய கட்டாயம் ஏற்படு போகுதுங்க. ரெண்டாவது, பக்கத்தில் சுற்று வட்டாரத்தில் என்ன இருக்காங்களோ அதே காலகட்டத்தில் அதே விதையை விதைக்கிற போது தான் பூச்சி தாக்குதல்லேருந்தும் நோய் தாக்குதல்லேருந்தும் தப்பிக்கிறதுக்கு இது ஒரு வழியாக இருக்கிறதுனால எங்களால் வந்து தனிப்பட்ட முறையில் விருப்பம் போல் எங்களால் செய்ய முடியலைங்க. கட்டாயம் நாங்களே இப்போ வந்து முயற்சி எடுத்துகிட்ருக்கோம். இந்த நெல் போட்டு எடுத்த பிறகு எங்களுடைய வயலில் நாங்கள் ஒரு கிணறு வெட்டி நாங்கள் வந்து கோடையிலையும் கண்டினியூஸாக வந்து மாற்றுப்பயிர் செய்யணுங்கிறது எங்கள் பகுதியில் நாம் ஒரு முன்னோடியாக இருக்கணுங்கிறது அதுதான் படித்ததுக்கு அர்த்தங்கிற மாதிரியும் நாங்கள் நினச்சிட்ருக்கோங்க. கண்டிப்பாக வந்து இந்த நெல் முடிஞ்சு உளுந்து போட்ட பிறகு ஏற்படக்கூடிய அந்த மே கோடையில் கட்டாயம் கிணறு வெட்டி இந்த பகுதி மேட்டுப்பாங்கில் நினைக்கிற பயிர்கள், பணப்பயிர்கள், தோட்டக்கால் பயிர்களை வந்து எங்கள் பகுதியிலையும் போட்டு அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய லட்சியமாக நாங்கள் எடுத்துக்கிட்டுருக்கோங்க. கண்டிப்பாக இது அடுத்த ஆண்டு நீங்கள் இதே கேள்வியை கேட்டிங்கன்னா நாங்கள் இப்போ கிணறு வெட்டி நாங்கள் வந்து கத்திரி செடி வச்சுருக்கோம், காய்கறி பயிர் போட்டிருக்கோம் அப்படின்னு கட்டாயம் சொல்லுவாங்க.
ரொம்ப நல்லா சொன்னீங்க. அதாவது நம்மளுக்கு ஒரு புது விஷயம் தெரிய வரும்போது அதை நம்ம செஞ்சு பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு உற்சாகம் வேணும் இல்லைங்களா? சரிங்க, இப்போ வந்து நெல் சாகுபடியில் வந்து இப்போ புதிய முறையாக இந்த திருந்திய நெல் சாகுபடி இல்லைன்னா செம்மி நெல் சாகுபடின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, அந்த மாதிரி புதிய முறைகள், தொழில்நுட்பங்கள் அல்லது எந்திரங்கள் இதெல்லாம் பயன்படுத்துகிறீங்களா?
நல்ல கேள்வி தானுங்க. இப்போ வந்து ஒற்றை நெல் சாகுபடி, அந்த திருந்திய நெல் சாகுபடிங்கிற விஷயத்தில் வந்துங்க, அதாவது வண்டி எப்போ வேணாலும் போய் உழுதுட்டு விளைஞ்ச உடனே போய் எளிதாக போய் வந்து அறுவடை எந்திரங்கள் எல்லாம் எந்திரமயமானதுனால இன்றைக்கி அறுவடைக்கு ஆள் கிடைக்காதனாலையும் நடவுக்கு ஆட்கள் கிடைக்கிறதுனாலையும் அந்த மாதிரி காலகட்டங்கள் இருக்கிறதுனால வந்து உள்ளே இருக்கக்கூடிய விவசாயிகள், குறிப்பாக வந்து நாங்கள் இன்னும் வந்து திணறிக்கிட்டு விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரே காரணங்க, எங்கள் வயல் ரோட்டை விட்டு 6 கிலோமீட்டர் வரப்புலையே நடந்தால் தானுங்க எங்கள் வயலுக்கு அடைய முடியும். எங்கே சுற்றினாலும் வாழையே 6 கிலோமீட்டர் தாரை கொண்டுட்டு வந்து தான் நாங்கள் வாகனத்தில் ஏற்றுற மாதிரி இருக்குது. உழவு மிஷின் வந்து பக்கத்தில் உழுவுற போது நாங்கள் கூப்பிட்டு உழுவலை அப்படின்னாக்க அடைஞ்சு போச்சு, அவங்க நட்டுட்டாங்கன்னா நாங்கள் விவசாயமே பண்ண முடியாதுங்க. அந்த மாதிரி எங்களுடைய நிலம் இருக்க காரணத்தினால எங்களால் வந்து அந்த திருந்தி நெல் சாகுபடி மெத்தடில் செய்ய முடியலைங்க. அதுக்கு காரணம் வந்து அந்த நெல்லுடைய அறுவடை காலம் வந்து சாதாரண நடவுல ஏற்படக்கூடிய காலத்துக்கும் வித்தியாசப்படுவதனாலையும் எந்திரங்களுக்குள்ளே கொண்டு போய் அறுவடை செஞ்சு நாங்கள் நெல்லை மீட்டு கொண்டு வர்றதில் ஏற்படக்கூடிய காலதாமதம் அந்த இடைஞ்சல்னால் தானுங்க நாங்கள் இன்னமும் வந்து பழமையான முறையில் தான் பண்ணிகிட்ருக்கோங்க. ஆனாலும் எங்கள் பகுதியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5% மக்களை வந்து சொல்லலாங்க, பாதை ஓரங்களில் ரோடு சார்ந்த இடங்களில் சாலை ஓரங்களில் வந்து நிறையா இப்போ ஓரளவுக்கு அந்த மக்கள் நல்ல விழிப்புணர்வு அந்த வேளாண்துறை அதிகாரிகள் வந்து நிறையா அதற்கான முயற்சிகள் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. போன வருஷம் வந்து நெல்லில் வந்து கிட்டத்தட்ட எங்கள் ஏரியாவில் வந்து ஒரு பரவலாக இந்த முயற்சி நடந்துகிட்டு இருந்ததுங்க, ஈல்டும் நல்லா இருந்தது, எல்லோரும் கொஞ்சம் ஆச்சரியமாக பார்த்தாங்க. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் அதோடைய எண்ணிக்கை விவசாயிகளுடைய எண்ணிக்கையும் பரப்பளவும் கூடுவதற்கு இந்த ஆண்டு வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க.
சரிங்க, இப்போ நெல் வாழை நெல்லை தொடர்ந்து பயிர் வகை பயிர் பயிரோ உளுந்தோ போடுவேன்னு சொன்னீங்க, இப்போது இது எல்லாமே சாகுபடி செய்யும்போது எந்த அளவுக்கு ஒரு விவசாயிக்கு வருமானம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய அனுபவத்துலேருந்து
நான் முதலே சொன்னது தானுங்க. நெல்லை பொறுத்த வரைக்கும் வந்து கட்டாயங்க, சாப்பாடு ஒன்று இருக்கிறதுனால நம்ம வயலில் தான் நம்ம சாப்பிட்டானுங்கிற அதே பழக்கத்தில் இருந்ததுனாலையும் நம்மளுடைய பாரம்பரியத்தை கொஞ்சமாவது காப்பாற்றணுங்கிறதுக்காகவும் நெல் பண்ணிகிட்ருக்கோங்க. அது குறைச்சி மதிப்பிடுறேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாங்க. நெல் பயிர் செஞ்சு அறுவடை செஞ்சு கணக்கு பார்க்குற போது எல்லாம் ஒன்றுதானுங்க நிற்குது. எங்களுக்கு வந்து விவசாயத்தில் வந்து அந்த 4 நெல் போட்டு வந்த வருமானத்தை விட அந்த உளுந்து போட்டு ஒரு 60-65 நாளில் கிடைக்கக்கூடிய வருமானம் வந்து ஜாஸ்திங்க. ஏன்னா உளுந்தை பொறுத்த வரைக்கும் எந்த வித பாடும் கிடையாதுங்க. அறுவடைக்கு ஒரு 4-5 முன்னாடி போட்டுடுறோங்க. போட்டு அது அறுத்த பிறகு பார்த்திங்கன்னா அந்த நிழல் கட்டிலே நல்லா வளர்ந்துருது, அந்த ஈரப்பசதியிலே வந்துடுது. உளுந்துக்குன்னு சொல்லி நாங்கள் தனிப்பட்ட கவனம் ஒரு களை எடுக்கிறதோ ஒரு எரு வைக்கிறதோ ஒரு மருந்து அடிக்கிறதோ கிடையாதுங்க. அதனால வந்து உளுந்து வந்து முழுக்க முழுக்க வந்து எங்களுக்கு வந்து லாபகரமான பயிராக இருக்குதுங்க. உளுந்து வந்து எங்களுடைய அந்த பனி பதத்துலேயே வந்து வந்துடுதுங்க. அதனால் எங்களுக்கு வந்து நெல் விவசாயத்தில் ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை உளுந்து எங்களுக்கு பேலன்ஸ் பண்ணிக்குதுங்க. அதனால தான் நாங்கள் நெல்லை தொடர்ந்து உளுந்தும் போட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோங்க. வாழையை பொறுத்த வரைக்குங்க நேந்திரன் மட்டும்தான் எங்கள் பகுதியில் வருவதனால அது முழுக்க வந்து கேரளாவுடைய மார்க்கெட்டை வந்து அனுசரித்தே இது இருக்கிறதுனால எங்களால் யாராலையுமே அந்த மார்க்கெட்டை வந்து தீர்மானிக்க முடியலைங்க. நாமளாக வெட்டி கொண்டு போய் கேரளாவில் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய மார்க்கெட்டை நம்ம எடுக்க முடியுங்க. அது வந்து செய்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா வாழை வந்து ஒரே நேரத்தில் வெட்ட முடியாதுங்க, ஒரு 3-4 வந்துடுதுங்க. அப்புறம் வண்டி பிடிச்சி தனியாக கொண்டு போகிறது இந்த மாதிரி நடைமுறைகள் சிக்கல் நிறையா இருக்கிறதுனாலையும் அப்படியே கொண்டுட்டு போனாலும் ரேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர்கள் இங்கே வந்து எடுக்கிறதுக்கும் நாங்கள் வெட்டி கொண்டு போய் டிரான்ஸ்போர்ட்டு அங்கே போய் எடுத்து கமிஷன் போக்குவரத்து இதெல்லாம் கணக்கு பார்க்குறப்போ கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நேந்திரன் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஸ்டாண்டர்டான மார்க்கெட்டாக இருக்கிறதுனால எங்களுக்கு மார்க்கெட்னால ஒரு பாதிப்பும் கிடையாதுங்க. அதனால அந்த கேரள வியாபாரிகள் வந்து இங்கேயே வந்துடுறாங்க. சிலர் வந்து கேரளா அந்த வியாபாரிகள் வந்து தார் போடுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்துட்டு மரத்தோடைய எண்ணிக்கை மரத்தோட தெளிவு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு தார் எப்படி ஈடுதுன்னு பார்த்துக்கிட்டு அவங்க கொஞ்சம் உரத்துக்கு அந்த மாதிரி அட்வான்ஸ் வாங்கிடுறாங்க. அவர்களுக்கு கொஞ்சம் ரேட்டில் கொஞ்சம் முன்னப்புண்ணாக இருக்குன்னாலும் எங்களை மாதிரி எதுவுமே வாங்காமல் நம்ம தனிப்பயிராக செய்கிறதுனால எங்களுக்கு வந்து ரேட் வந்து அன்னைய டேட் என்னவோ அது காலையில் சொல்லிடுவாங்க. இன்றைக்கி ரேட் இதுதான், 50 வித்தியாசம் இருந்தாலும் எல்லா பக்கமும் ஒரே மாதிரியான ரேட் இருக்கிறதுனால நேந்திரன் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த மார்க்கெட்டிங் பிரச்சனை இல்லைங்க.
சரிங்க, ரொம்ப நல்லா உங்களுடைய இந்த விவசாய அனுபவங்கள் வேளாண்மை பயிர் சாகுபடி அனுபவங்களையும் அதே சமயம் நீங்கள் நம்ம பல்கலைக்கழகத்தில் வந்து இந்த படிக்கக்கூடிய இந்த படிப்பு உங்களுடைய விவசாயத்துக்கு ஒரு ஊக்கமாக இருக்குது அப்படிங்கிற விவரங்களையும் நல்லா அழகாக எடுத்து சொன்னீங்க. உங்களுடைய கருத்துக்கள்லாம் நம்ம நேயர்களுக்கும் ஒரு ஊக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். நீங்கள் சொன்ன இந்த கருத்துக்களுக்காக நம்ம நேயர்கள் சார்பாகவும் வானொலியின் சார்பாகவும் நன்றிகள் தெரிவிச்சுக்கிறோங்க. வணக்கம்.
நிலைத்தாருக்கும் நேயர்களுக்கும் நன்றி.
நேயர்களே, திருச்சி மாவட்டத்திலிருந்து வந்திருந்த ஏ சின்னதுரையவங்க தன்னுடைய நெல் வாழை மற்றும் உளுந்து சாகுபடி அனுபவங்களை நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாங்க. நம்முடைய மண் வளம், நமக்கு கிடைக்கக்கூடிய நீர் வளம் இதையெல்லாம் பொறுத்து தான் நம்ம என்ன பயிரை சாகுபடி பண்ணுறது எப்போ பண்ணுறது அப்படிங்கிறத தீர்மானிக்க முடியுது. இருந்தாலும் நம்ம நிறைய புதிய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம், அந்த விஷயங்களை முயற்சி பண்ணி பார்க்கணும், அதில் வெற்றி கிடைக்கும் போது அதை மற்றவர்கள்ட்ட பகிர்ந்துக்கணும். இந்த மாதிரி வெற்றி அனுபவங்களை நம்ம பகிர்ந்துக்கிறதன் மூலமாக மற்றவர்களும் ஒரு புது முயற்சி மேற்கொள்கிறதுக்கு நம்ம ஒரு வகையில் காரணமாக அமைகிறோம். நல்ல விஷயங்கள் எல்லாருக்குமே போய் சேர்றது நல்லது தான் இல்லைங்களா? நீங்களும் உங்களுடைய வித்தியாசமான பயிர் சாகுபடி அனுபவங்களை வந்து மற்ற நேயர்கள்கிட்ட பகிர்ந்துக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கும் நம்முடைய வானொலி நிகழ்ச்சிகள் பற்றி மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்வதற்கான தொலைபேசி எண் 042224310055. கடிதங்கள் அனுப்புவதற்கான முகவரி விவசாயி சமுதாய வானொலி நிலையம், விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3. இமெயில் ஐடி dee@tnau.ac.in. நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களையும் நிகழ்ச்சியில் உங்களுடைய பங்கேற்பையும் விவசாயி சமுதாய வானொலி வரவேற்கின்றது.